ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 12 வசனம்.
ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன்.
இஸ்ரவேலே
நான் இப்படி உனக்கு செய்யப் போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலத்தின் கடைசி மணி நேரத்தில், கடைசி நிமிடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. கர்த்தர் வருகிறார், அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இதுதான் இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவை. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் கவனித்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் இந்த பிரகாரம் உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிறது. அது என்ன என்று நான் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நேராக கர்த்தர் அநேக நியாய தீர்ப்புகளை சொல்லிட்டே வர்றார். என் நியாய தீர்ப்பு சமீபத்தில் இருக்கிறது. நான் இப்ப நம்ம ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் போக போறதில்லை, ஆனால் அந்த கான்செப்ட் மட்டும் எடுக்கிறோம். அங்கே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் ஆயத்தம் என்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒவ்வொரு விதமா ஆயத்தமாவோம். இப்ப நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, சாதாரணமா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆயத்தமாயி வந்துட்டீங்க இல்லையா? சில நேரத்திலே நீங்க ஒரு கல்யாண விருந்துக்கு நீங்க போவீங்க, ஒரு தெரிஞ்சவங்களுடைய கல்யாணத்துக்கு போறீங்க, சும்மா ஓரளவுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போறீங்க. அங்க போகும்பொழுது ஒரு லெவல்ல உங்க ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமானவர்கள் அல்லது உங்க குடும்ப அங்கத்தினர் ரொம்ப முக்கியமான நபர், அவங்களுடைய ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா இன்னும் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் மற்றும் காரியங்கள் அது வேற மாதிரி இருக்கும். நம்ம யாரை சந்திக்க போகிறோமோ அந்த நபருக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஆயத்தத்தை நம்ம மாத்திக்கிறோம். புரியுதுங்களா? மாத்திக்கிறோம். யாரை சந்திக்க போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாத்திக்கொள்ளுங்க, அப்பதான் அந்த இடத்துல நம்ம சரியா அடாப்ட் ஆயிருக்க முடியும். இங்கே நாம் யாரை சந்திக்கிறோம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த ஒரு மனிதனை அல்ல, ஒரு தேசத்தின் பிரதம மந்திரியோ அல்லது ஜனாதிபதியோ அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறதான எந்த ஒரு மனுஷன் அல்ல. எல்லாவற்றுக்கும் அப்பாப்பட்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை சந்திக்கப்போ இல்ல, இந்த உலகத்தையும் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவரை சந்திக்க போகிறோம். அப்ப யோசிச்சு பார்க்கணும், ஹையஸ்ட் பர்சன், அவரை விட பெரியவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவரை சந்திக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த நபரை, அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாதாரண ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு நம்ம சாதாரணமா ஒரு சட்டை பேண்ட் போட்டு அப்படி போனாலும் போதும். ஒவ்வொருத்தருக்கு நம்ம ஒவ்வொரு காரியம். அப்போ எல்லாவற்றை பார்க்கிறோம், பெரியவர் வருகிறார், சர்வத்தையும் சிருஷ்டித்து அரசாளுகிற ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை சந்திப்பதற்கு ஒரு தேவ பிள்ளை மிகவும் தன்னை ஜாக்கிரதையோடு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையை உங்களை ஆயத்தப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்து நீங்க ஆயத்தப்படுத்தணும். எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட நீங்கள் கொஞ்சம் தவறுதலாய் போய்விட்டால் அங்கே பிரச்சனை வந்துவிடும். ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், ஜாக்கிரதையோடு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு நாள் ஒரு பத்திரிகை ஒன்றிலே நான் வாசித்தேன், நம்ம நாட்டில் எப்படி எந்தெந்த காரியங்கள் எப்படியெல்லாம் அலோவ் பண்றாங்கன்னு. ஒரு நாள் வேண்டும் என்றே சிலர் நல்ல ஷர்ட் போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஹவாய் செருப்பு போட்டுட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட ஒரு நாலு பேர் போயிருக்கிறாங்க பத்திரிகைக்காரங்க. என்ன நம்ம நாட்டில் எப்படி இருக்கிற சூழ்நிலை பார்க்கலாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு சட்டையும் ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஹவாய் ரப்பர் செருப்பு போட்டுட்டு போன உடனே இந்த வாட்சில் நிறுத்திட்டாங்க, கேட்லையும் நிறுத்திட்டாங்க. ஐயா நாங்கள் சாப்பிட வந்திருக்கிறோம். இல்ல நீ உள்ள நுழையக்கூடாதுண்ணா, எங்கிட்ட பணம் இருக்குது, இந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் இருக்குது, நான் உள்ள வந்து சாப்பிடணும்னு. அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, இந்த மாதிரி இந்த வேஷ்டி சட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஹவாய் செருப்பு போட்டுலாம் உள்ள யாரும் விட மாட்டோம் போன்ட்டாங்க. அப்போ நான் கடைசியில் எழுதுறாங்க, இப்ப வேஷ்டி சட்டைன்றது நம்முடைய தமிழருடைய ஒரு ட்ரெஸ் தான், ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ள இந்த ட்ரெஸ் போட்டு உள்ள நுழைய முடியல அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட், இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் உள்ளே ஒரு அலோவ் பண்ணுவன்றாங்க. நம் ஆண்டவரை சந்திப்பதற்கு இப்படிதான் எத்தனையோ விஷயங்கள், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம தவறிவிடக்கூடாது. ஏன்னா அவர் பரிசுத்தத்தில் எடுத்துக்கொண்டால் நம்பர் ஒன், இரக்கத்தில் எடுத்துக்கொண்டால் நம்பர் ஒன், நீதியில் எடுத்துக்கொண்டால் எல்லாமே அவர்தான். சாந்த குணம், பொறுமை, தயவு எல்லாமே அவர்தான். அப்படிப்பட்ட ஒருவரை சந்திக்க போகிறதற்கு நாம எந்த அளவுக்கு சென்சிட்டிவா நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் இல்லையா? ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடாது. உங்களை ஆயத்தம் என்பது கேஷுவலா இருக்கக்கூடாது. ஏதோ நம்ம போனோம், நம்ம ஆண்டவர் தானே, அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. என் ஆண்டவர் தானே, அவர் பார்த்துக்கலாம், என் ஆண்டவர் தானே, அவர் எவ்வளவு இறங்கி என்னை ஏத்துக்குவார், கிடையவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் காண்பிக்கிறார். ஆனால் அவருடைய வருகையின் நேரத்தில் எந்த விதமான இரக்கத்திற்கும் இடமே கிடையாது. போனா போதும் சேர்த்துக்கிறது, அவங்க பாவம் இவங்களையும் சேர்த்துக்கலாமே, அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது, காம்ப்ரமைசிங்கு இடமே கிடையாது. கர்த்தரை சந்திக்கிற அந்த நாள் அந்த நேரத்தில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, எந்த இறக்கமும் கிடையாது. இப்ப கர்த்தர் இறக்கம் பாராட்டுவார், இப்ப ஐயோ பாவம் கர்த்தர் விடுவார், இப்ப நம்மளை மன்னிப்பார், இப்ப நமக்கு இறங்குவார், இப்ப நமக்கு தயவு பாராட்டுவார். ஆனால் கர்த்தருடைய அந்த வருகையின் நேரத்திலே இவைகள் எதற்குமே இடம் கிடையாது. 100% பியூரா கர்த்தர் செய்வார். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நீ என்ன செஞ்ச, ஆண்டவரே எனக்கு இது தெரியாதுப்பா, எங்க சர்ச்சில் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, உங்க சர்ச்சில் சொல்லிக் கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது வேத வசனம் ஒரு செகண்ட் நம்மளை ஸ்கேன் பண்ண அப்படியே, வேத வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே ஸ்கேன் ஆகும். ஒரு செகண்ட் கண் இமை பொழுதிலே, ஒரு இமை பொழுதில், வேதம் அப்படிதான் சொல்லுது, ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு செகண்ட் தான், யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அங்கே இடம் கிடையாது. அந்த ஸ்பாட்ல அந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிந்துவிடும். கர்த்தர் வருகிறார், அவர் வரும்பொழுது நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு எல்லாம் இடமே கிடையாது, ஒரு செகண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும் நம்ம லைஃப்ல. இந்த ஆயத்தம் என்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. ஆயத்தம் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து நீங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு நபர் வராரு, வந்து உங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த நபர் வந்து வர்ற ஆள் வந்து ஒருவேளை ஒரு சாதாரண வச்சுங்க, ஒரு சாதாரணமான ஆள், உங்களை விட ஒரு சாதாரணமான ஒரு நபர் வராரு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பணும்னா ரொம்ப கேஷுவலா 5 மணிக்கு பிறகு எடுத்து நிதானமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் தெரியுமா? அந்த நபர் ரொம்ப சாதாரணமான ஆள். வந்த பிறகு சரி, நீங்க கிளம்பினாலும் கூட அவரோட உங்களை ஒன்னு கேள்வி கேட்க முடியாது, ஒரு சாதாரணமான ஆள். வந்து ஒரு கால் மணி வெயிட் பண்ணிட்டுமே, அப்புறம் கிளம்பி போலாம், அப்படி ஒரு மனநிலை போயிருக்கும். உங்களை சந்தித்து ரெண்டு பேரும் உங்களை வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு, உங்களை வந்து ஒருத்தர் சந்தித்து ஒரு இடத்த கூட்டிட்டு போறாரு. அந்த சந்திக்க வருகிற நபர் ஒரு சாதாரணமான நபர் இருந்தா சரி வரவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுமே, அதுக்கு பிறகு நம்ம ட்ரெஸ் மாத்திட்டு பிறகு கிளம்பலாம், இப்படி ஒரு மனப்போக்கு நமக்கு இருக்கும். ஆனால் வருகிற நபர் ஒரு பெரிய ஒரு நபர் வச்சுங்க, நமக்கு அந்த போக்கு இருக்காது. ஐயோ ஒரு வரதுக்கு முன்ன ரெடியா இருக்கணும், அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாது, அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாது. அவர் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடியா நிக்கணும், வாசல்லே காத்துட்டு இருக்கணும். அவர் வந்த உடனே அவரை வெயிட் பண்ணவே வைக்க கூடாது, உடனே கிளம்பி போயிடணும். இந்த மனப்போக்கு நமக்கு வரும். இப்ப நான் கேட்கிறேன், நம்மள வந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தர் வராரு. ஆமென். வந்து கூட்டிட்டு போறதுக்காக வராரு. அவர் யார்? அவரு அவர் வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்கு சாதாரணமான ஆள் அவரு. நான் இருங்காண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆயத்தம் ஆயிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று வெயிட் பண்ண வைக்கக்கூடிய நபரா அவர் அவர் நம்மளை கூட்டிட்டு போக வர்றவர்? அப்படிப்பட்ட நபர் அல்ல, ஒரு பிளாஷ்ல வந்துட்டு போறவர். அப்படிப்பட்ட நபர் நம்முடைய ஆண்டவர் வருகிறார். ஏற்கனவே நம்ம ரெடியாய் அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவர் நமக்கு வெயிட் பண்ண மாட்டார், ஒருபோது அவர் நமக்கு வெயிட் பண்ண மாட்டார். என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் ஆயத்தம் ஆயிட்டு வரட்டும், ஒருபோது வெயிட் பண்ண மாட்டார். இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் பேர் மனம் பெறப்பட்டது, இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய வருகை நேரத்தில் கர்த்தர் யாருக்கு ஆண்டவர் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டவர் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வந்தார், இந்த அஞ்சு நிமிஷம் நான் பாவரிக்க பண்ணிக்கிறேன், அப்ப வெயிட்டிங்க கிடையாது. இப்ப கர்த்தர் நமக்காக வெயிட் பண்றாரு. டைம் எடுத்துக்கோ, நல்ல டைம் எடுத்துக்கோ, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. இன்னொன்னு டைம் எடுத்துக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்திக்கோ. இன்னொன்னு டைம் எடுத்துக்கோ, இன்னொருடைய வாழ்க்கையில நீ என்னை போல மாறு. இன்னொன்று டைம் கொடுக்குறேன், இன்னொன்னு டைம் கொடுக்குறேன், பைபிளை படி, இன்னொன்று டைம் கொடுக்குறேன், ஜெபி, இன்னும் உன்னை பரிசுத்தமாக்கு. டைம் கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுத்துட்டே இருக்கிறார். வருகிறவரை வெயிட் பண்ண வைக்க கூடாது, ஆயத்தமாகி காத்துக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தமாய் நம்ம ரெடியா நிக்கணும். அவர் எப்ப வந்தாலும் உடனே கிளம்புறதுக்கு நம்ம ரெடியா நிக்கணும். இப்ப நான் உலக பிரகாரமா சொன்னதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆயத்தமாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எப்ப ஆண்டவர் வருவார் என்று சொல்லி நம்ம அவருக்கு முன்னால ரெடியா நிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை சொல்லும் பொழுது என் உள்ளத்திலே பைபிள்ல தோன்றுகிற ஒரே ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். இயேசு கிறிஸ்து அப்பாற்பட்டு நான் சொல்றேன், ஆயத்தமாகி ஒரு தேவ பிள்ளை எப்படி காத்திருக்கணும் என்பதற்கு சரியான ஒரு முன்னுதாரணமான மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். இவருடைய வாழ்க்கையை நீங்க நோக்கி பார்த்தீங்களானால், கர்த்தர் அவருக்கு நியமித்த அந்த மரண நாளுக்கு முன்னாலேயே அவர் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறார். எந்த நிமிஷத்துல என்ன வந்தாலும் ரைட் அப்படின்னு ரெடி ஆகி கரெக்டா கர்த்தர் வர்றதுக்கு அவருக்கு அவருக்கு மரண நேரத்தை கொடுக்கறதுக்கு முன்னால ரெடியா உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் பவுல். இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டப் போகிறேன். அவர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார் என்பதை மட்டும் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை கவனிக்கலாம். நாமும் ஜாக்கிரதையோடு ஆயத்தமாகலாம். முதலாவது அதை குறித்து அவருடைய அறிக்கையை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:6-7-8 2 தீமோத்தேயு 4:6-7-8
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர்
அந்நாளிலே
அதை எனக்கு தந்தருவார்.
எனக்கு மாத்திரமல்ல
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார்.
அற்புதமான ஒரு பேசேஜ். ஏனெனில் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தன்னுடைய மரண நேரத்தை கிளியராக புரிந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு தான் கர்த்தரோடு இருக்கும்படி போக போகிற காலம் வந்து விட்டது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு ரொம்ப கேஷுவலா சொல்றார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு 80 வயசானவராக இருந்தாலும் கூட சாகணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் கொஞ்சம் நான் இருந்துட்டு போறேன். நிறைய பேருக்கு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. பவுலுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தருடைய ஊழியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் தனக்கு நியமித்த வேலையை செய்து விட்டு ரெடி ஆயிட்டார், தன்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சிட்டார். முடித்து விட்டு இப்ப கேஷுவலா சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. மரணத்துக்கு இதை விட நல்ல விதத்தில் யாருமே சொல்ல முடியாது. மரணம்னாலே எல்லாரும் பயந்து இப்படி எப்படி என்று அதற்கு வார்த்தை யூஸ் பண்ண இடத்துல ரொம்ப அழகா சொல்ற, தேகத்தை விட்டு பிரிதல். மரணத்தை இதை விட நல்லா சொல்லவே முடியாது. சரீரத்தை விட்டு என் உள்ளான மனுஷன் நானு, இந்த உடம்பை விட்டு நான் வெளியில போகிற நேரம் எனக்கு வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிச்சிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய பர்சனல் லைஃபையும் நான் காப்பாத்திட்டேன். ஓட்டத்தை முடித்தேன் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜாக்கிரதையோடு காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசவமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருடுவார். அடுத்தது அவருடைய மைண்ட் பாத்தீங்கன்னா, இது உலகத்திலே இல்ல, ஏன்னா அவர் வேலையை முடிச்சிட்டார். முடிச்சுட்டு அடுத்தது அவருடைய மைண்ட் ஃபுல்லா மேல போயிடுச்சு. இப்ப அவர் மனதில் இருக்கிறதெல்லாம் எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் மேல போயிடுவேன். ஆனால் கர்த்தருடைய கடைசி நியாய தீர்ப்புக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவித்த பிறகு, அது அந்த நாளில், அது அந்த நாள் அவருக்கு வரல, அவர் முடிசூட்டப்படும் நாள் இன்னும் வரல. அதனால அந்த நாளிலே, அதை நம்மள கர்த்தர் எடுத்துக்கொள்கிற அந்த நாள், அதனால சொல்றாரு, அந்த நாளிலே அந்த நீதியின் கீழ எனக்கு கொடுக்கப்பட போகிறது. எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், இந்த வார்த்தைகளை வாசிக்கிற, கேட்கிற, தியானிக்கிற யாவருக்கும் கூட அதை கொடுப்பார் என்று நமக்கும் ஒரு நம்பிக்கையூட்டுகிறார். அப்ப நம்ம கவனிக்கும், நம்முடைய வாழ்க்கையில இதுதான் அருமையான ஒரு முடிவு. கேஷுவலா தன்னுடைய மரணத்தினாலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு, இன்னும் சொல்லப்போனா ஹாப்பியா இருக்கிறாரு. அதான் உண்மை, சரியான வார்த்தைனா ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எப்ப எனக்கு மரணம் வரும்? உண்மையை நீ பவுலுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. இவர் சொல்றாரு, இவருடைய மரணத்தை பத்தி பேசுறாரு, இவருடைய மரணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதை யோசிச்சு பார்க்கணும். இன்னும் இயற்கையாய் அப்படியே படுத்து அப்படியே கண்ண மூடி மரிக்கிற ஒரு மரணம் கிடையாது, கம்ஃபர்டபுளான மரணம் கிடையாது. கழுத்தை வெட்டி கொல்ல போறாங்க, அவர் சிறச்சேதம் பண்ணப்பட போகிற ஒரு மனுஷன், கொல்லப்பட போகிற ஒரு மனுஷன், கழுத்தை வெட்டி கொல்லப்பட போகிற ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா சொல்றார்னா, இந்த உலகத்துல தெய்வ பிள்ளைகளை எல்லாம் வேற யாரும் இதை சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மைண்ட் இந்த உலகத்தை விட்டு தாண்டிடுச்சு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம், இப்போ என் கடமையை நான் முடிச்சிட்டேன், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியமாகிய ஓட்டத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்குன்னு ஒரு கடமை, அந்த கடமையை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கும்போது வயதானவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன், என் கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. எல்லாருடைய கல்யாணம் பண்ணி முடிச்சுன்னா அப்பதான் கொஞ்சம் சொல்லுவாங்க, எல்லா கடமையும் முடிச்சுட்டேன்னுவாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாகி அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிட்டேன், ஓடி முடித்து விட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் என் ஃபெய்த்ல நான் நின்னுட்டேன். அதனால எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, மரணத்தை பத்தி பயமும் கிடையாது, கலப்புக்கு கலக்கமும் கிடையாது, திகிலும் கிடையாது. மரணம் எனக்கு ஒரு இன்பமான அனுபவம், ஏனால் நான் முடிசூட்டப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். நான் மரித்து போயிடுவேன், ஒரு நாளின் ஆண்டவர் வரும்பொழுது அப்பொழுது நான் முடிசூட்டப்படுவேன். அப்ப அந்த காரியத்திலேயே அவருடைய எண்ணம் லைத் இருக்கிறது, அதையே அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆகினால் அவருக்கு மரணம் ஒரு இன்பமான நாளாக காணப்படுகிறது. நம்ம லைஃப்லயே சொல்றேன், இவருக்கு ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்து ஒருவேளை செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்ய தவறி இருப்பாரானால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பவுல் கொடுத்திருக்க முடியாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கலாம், நான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்துருவேன். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்ந்தவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அவங்க அப்படி மட்டும் வாழ்ந்தவங்க கொடுக்க முடியாது. நல்லா கவனிக்கணும், கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்காய் ஒரு பரிசுத்தமானாய் வாழ்ந்துட்டேன் ஓகே, நல்ல விஷயம், நீ பரலோகத்துக்கு வருவேன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று நம்முடைய பர்சனல் லைஃப், அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ரெண்டாவது கர்த்தர் நமக்கு நியமித்த கடமைகள், அது ரெண்டாவது காரியம் இருக்கு. எல்லா விதத்திலையும் ஆயத்தமானவன் மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்ல முடியுமே தவிர, ஒரு சைடில் ஆயத்தமானவன் இதை சொல்ல முடியாது. ஒரு சைடில் ஆயத்தமானவன் சொல்ல முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு தேவனுடைய மனுஷன், இது சென்னையிலே நடந்த மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை நல்ல ஊழியம் செய்தார். ஏராளமான ஆத்மாக்களை ரட்சிப்புகள் நடத்தியிருக்கிறார். நல்ல ஒரு பாடகர். ஏராளமான ஜனங்கள் அவருடைய பாடல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தார். அவர் மரண தருவாயில் இருந்த பொழுது, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக அவர் சரீரத்தில் இருந்தது. நாட்கள் போக போக சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டிருந்தது. அநேகர் வந்து அவருக்காக ஜெபிச்சாங்க, ஆனால் சரீரத்தில் முன்னேற்றம் வரல. ஒரு நாள் கர்த்தர் அவரோடு பேசினார். அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு பேசினார். மகனே, நான் உனக்கு நியமித்த ஊழியம் முடிவடையவில்லை அப்படின்னு கர்த்தர் பேசினார். நான் உனக்கு நியமித்த ஊழியம் முடிவடையவில்லை என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அப்ப கர்த்தர் என்னை சுகமாக்கி எழுப்பி இதை ஊழியம் செய்ய வைக்க போகிறார். உடனே தன்னை பார்க்க வரவிடலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் சாக மாட்டேன், எனக்கு ஒரு அற்புத சுகம் கிடைக்க போகுது. கர்த்தர் என்னை கடைசி நிமிஷத்தில் சுகமாக்கி எழுப்பிட போறார். ஏன்னா என்கிட்ட என் ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் இன்னும் செய்து முடிக்கலன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆகையினாலே நான் நிச்சயமாகவே சுகம் பெற்று எழுந்துருவேன் என்று அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அவர் என்னைக்குமே கர்த்தரோடு சொல்றாருன்னு சொன்னாக்க அது கரெக்டா தான் இருக்கும். அவருடைய மனைவிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, மற்றும் அவருடைய கூடங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய மனைவி இன்னும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் நாட்கள் போக ஆரம்பிக்க உடனே அந்த வியாதியில் அவர் மரணத்தை அவர் அடைந்தார். அவர் ஆத்மா பரலோகம் போயிருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த உடனே, மரணம் நடந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, குறிப்பா அவருடைய மனைவிக்கு பெரிய கேள்வி. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை செஞ்சு முடிக்கலன்னு சொல்லி சொன்னாரே, அப்ப ஏன் என் கணவர் மரித்தார்? அப்ப கர்த்தர் சொன்னது பொய்யா? கர்த்தர் சொன்னாலும் என் கணவர் சொன்னாலும் எப்பவுமே கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்துல ஏன் தவறி போச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் கர்த்தர் அவருக்கு மறுபடியும் சுகத்தை கொடுத்து ஊழியத்தை செய்ய வைக்கல? ஊழிய முடியலன்னு சொன்னாரே, ஏன் அப்ப கர்த்தர் அதை மறுபடியும் செய்ய வைக்கல? ஏன் அவருக்கு மரணம் வந்துச்சு? பெரிய கேள்வியானது. சோர்ந்து போனாங்க. பல நாட்கள் அவர் அழுது புலம்பினாங்க, ஜெபிச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த மகளை தேற்றும்படி கர்த்தர் அந்த மகளோடு வந்து பேசினார். மகளே, உன் கணவர் சொன்னதுல பொய்யே கிடையாது, உண்மைதான். நான் அவரோடு வந்து பேசுனது உண்மை. உன் ஊழியத்தை நீ செஞ்சு முடிக்கல நான் சொன்னது உண்மை. ஆனால் அவருக்கு நான் கொடுத்த ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது என்று கர்த்தர் சொன்னார். இந்த இடத்திலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தை காத்துக்கொண்டார், சந்தேகமே கிடையாது. அதனால அவர் பரலோகம் போயிருப்பார், அதுல சந்தேகம் கிடையாது. விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆனால் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவரால் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தால், ஒரு பக்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு பக்கம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகள், அவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய காரியங்கள், ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்குது. இவைகளுக்கு நடுவில் நமக்கு என்று குறிக்கப்பட்ட ஒரு ஆயுசு நாட்கள் என்பது ஒன்று இருக்குது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நல்ல கவனிக்கணும். நமக்கென்ன ஒரு ஆயுசு நாட்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அதில் ஒரு பக்கம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ பாதுகாத்துக் கொள்ளுகிறார், இன்னொரு பக்கத்தில் உனக்கு நியமித்த கடமை நீ செஞ்சு முடிகிறார். இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்முடைய ஆயுசு நாட்களில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்திலே ஒரு தேவ பிள்ளை தனக்கு நியமிக்கப்பட்டதான அந்த ஆயுசு நாட்களில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளணும். தனக்கு நியமிக்கப்பட்ட கர்த்தர் செய்ததான கடமைகள், நியமித்திருக்கிற கடமைகளை செஞ்சு முடிக்கணும். ரெண்டையும் பேரலர செஞ்சு முடிக்கணும். ஒன்ன செஞ்சுட்டு ஒன்ன விட்டால் ஆபத்து. ஒருவேளை கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பர்சனல் லைஃப் நம்ம தோல்வி அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பரலோகமே போக முடியாது. இவன் மூலமாய் நிறைய பேர் பரலோகம் போயிருப்பாங்க. ஆனால் இவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தவறி போவானால் ஆவிக்குரிய லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டான், இவன் பரலோகம் போக மாட்டான், இவன் மூலமா நிறைய பேர் பரலோகம் போயிடுவாங்க, ஆயுஷ் நாட்கள் முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டால் பரலோகம் போனான், ஆனால் அங்க போகும்பொழுது சந்தோஷத்தோடு மரணத்தை சந்திக்க முடியாது. ஐயோ, கர்த்தர் எனக்கு நியமித்த வேலையை நான் செய்ய முடிக்க முடியாமல் நான் போறேனே, அந்த வேதனை இருக்கு. அந்த ஊழியருடைய மரணத்தின் கடைசி நேரத்திலையும் அப்படித்தான் இருந்தது. நான் மதிக்க போறேனே, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இது முடியலையே, நான் செஞ்சு முடிக்காம நான் ஸ்லோவா இருந்துட்டனே, அந்த வேதனையோடு, குற்ற உணர்வோடு, அந்த வேதனையோடு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் ஒரு நபரை பரலோகத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படி நம்ம அழைக்கணும். மத்தேயு 25 அதிகாரம் 21-23 இந்த ரெண்டு வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே வசனம் தான். அப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைக்கணும். மத்தேயு 25:21-23 ஏதாவது ஒண்ணு வாசிப்போம்.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி
நல்லது,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய்
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன், உத்தமமா இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் உத்தமமா இருக்கிறான், தன்னுடைய கடமைகளில் அவன் உண்மையா இருக்கிறான். ஏன்னா தாளந்துகளை யூஸ் பண்ண அவனை பத்தி அங்க சொல்றாரு, தாளந்துகள் யூஸ் பண்ண பத்தி சொல்றாரு. உத்தமன் தன்னுடைய வாழ்க்கையில் உத்தமமாய் வாழ்ந்துட்டான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருந்துட்டான். அதனாலதான் உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து ஊழியம் செய்யறதான ஊழியக்காரர், மூணு நேர ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாளந்துகளை பெற்றிருக்கிற ஒவ்வொரு லைஃப்லையும் உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க யூஸ் பண்ணி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க உத்தமமாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், அதை கர்த்தருக்காக பயன்படுத்தி உண்மையுள்ளவர் என்பதை நீங்க நிரூபித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சேரணும். ஆமென். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாகியிருந்தாய், உன்னை அநேகத்தில் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். இதுல பட்சபாதமே கிடையாது, பட்சபாதமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நீதி தான். இயேசு கிறிஸ்துவே இதுல விதிவிலக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே இதுல தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்துல பிதாவாகிய தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். யோவான் எழுதுற சுவிசேஷம் படிக்க போறவங்க தெரியும், 17:4 வாசிப்போம். யோவான் 17:4
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி
நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
முடிச்சிட்டேங்கிறார், முடிச்சுட்டு பிதாவை சந்திக்கிறது ரெடி ஆயிட்டாரு. சிலுவைக்கு போகிறதற்கு முந்தின ராத்திரி வேளையில் இயேசு கிறிஸ்துவுடைய அறிக்கை இது, பிதாவே பூமியிலுமே நான் மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், என் வேலையை முடிச்சிட்டேன் பிதாவே, நான் ரெடி உங்க சந்திக்கிறதுக்கு ரெடி, நான் மரணத்தை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், என் வேலையை முடிச்சாச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் முடிச்சிட்டேன். அவர் சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே முடிந்தது, எல்லாம் முடிச்சுட்டேன், சிலுவையில தொங்க முழுதும் முடிந்தது, முடிந்தது, கடைசியில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு, எந்த ஒரு சின்ன வேலையை நான் பெண்டிங் வைக்கல, எல்லாம் கரெக்டா நான் செஞ்சு முடிச்சுட்டேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சந்திக்கிறதற்கு ரெண்டு ஆங்கிள், ஒன்று பார்த்து ஒன்று கூடிய ஸ்பிரிச்சுவல் லைஃப், பர்சனல் லைஃப், அது உங்களை பரலோகம் சேர்க்கும். இரண்டாவது, நீங்கள் அவருக்கு இன்று செய்ய வேண்டிய காரியங்கள் அது உங்களுக்கு பொக்கிஷமாய் மாறும். இது ரெண்டுலையுமே நீங்க கரெக்டா இருந்தாதான் கம்ஃபர்டபுளா நீங்கள் மரணத்தை சந்திக்க முடியும், சந்தோஷமா மரணத்தை சந்திக்க முடியும். பர்சனல் லைஃப் போச்சுன்னா பரலோகமே போச்சு, கடமை தவறினால் சந்தோஷம் போச்சு, குற்ற மனசாட்சியோடு பரலோகம் போக வேண்டியிருக்கும். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் அதுதான் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இப்படித்தான் அவன் ஆயத்தப்படுத்துறார். பவுலுடைய வாழ்க்கையில இன்னும் அவருடைய ஆயத்தங்களை பத்தி இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அவருடைய மரணத்தை குறித்து எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் முதல் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் முதல் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவிலாகிலும்
கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று
எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்
ஆகிலும்
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது
இன்னதென்று அறியேன்
ஏனெனில்
இவ்விரண்டினாலும்
நான் நெருக்கப்படுகிறேன்
வேகத்தை விட்டு பிரிந்து
கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் தரித்திருப்பது
உங்களுக்கு அதிக அவசியம்
பாருங்க. இந்த இடத்துல அவர் மரணத்தை குறித்து இன்னும் அழகா சொல்றாரு. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நான் ஏற்கனவே பயப்படல, நான் தைரியமா இருக்கிறேன். மரணத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பயமும் கலக்கமும் இல்லை. நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். ஏன்? நான் மரித்தாலும் என் ஆண்டவர் மகிமைப்படுவார். என்னுடைய மரணத்தில் அவருக்காக நான் வாழ்ந்து மரித்தேன். நான் வாழ்ந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சபையை தேற்றி பலப்படுத்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பேன். நான் உயிரோடு இருந்தாலும் தேவநாமம் மூலமா மகிமைப்படும். நான் மரித்தாலும் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வருகிறதுனாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி தேவனுக்கு மகிமை உண்டாகும். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நான் வாழ்றது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். எதுக்கு எதை பத்தியும் பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. இரண்டிலையுமே தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் எனக்கு முக்கியம். அடுத்தது பாருங்க, அவருடைய ஓன் கால்குலேஷன், சொந்த விருப்பம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதுல பாத்தீங்கன்னா நான் எதை பிரிஃபர் பண்றேன், இந்த ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். ஆனா என்னுடைய தனிப்பட்ட பிரிஃபரன்ஸ், சுய விருப்பம் அப்படின்னு ஒன்னு பார்த்தா மரணம் தான் எனக்கு விருப்பம், சாவு தான் எனக்கு ஆதாயங்கிறார். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய கெயின். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சரீரத்தில் இருக்கிறேன். சரீரத்தில் வேதனை வருது, பிரச்சனை வருது, களைப்பு வருது, சோர்வு வருது, பலவிதமான சோதனைகள் நிமித்தம் மனசஞ்சலம் வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த சரீரத்தை விட்டு போயிருது எனக்கு நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப ஹாப்பியா இருப்பேன், இந்த பிரச்சனையே வராது, அது எனக்கு நல்லா இருக்கும். அப்ப நான் தேகத்தை விட்டு பிரிந்து போகிறது எனக்கு நலமாக இருக்கும். சாவு எனக்கு ஆதாயங்கிறார். அடுத்தது பாருங்க, ரெண்டை குறித்து அவருக்குள் இருக்கிற போராட்டத்தை மிக அழகாக சொல்றாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பது போல நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று அறிகிறேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதுதான் என்னுடைய ஆசை. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்து நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவருடைய மைண்ட் வந்து மரணத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படல. மரணத்தை தான் ஒரு லெவல் அதிகமா நேசிச்சார். இந்த உலகத்துல வாழ்றதை விட தனக்கு ஏற்பட போற மரணத்தை தான் அவர் அதிகமாக விரும்பினார். ஏன்? ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ரெடி ஆயிட்டாரு. எப்பவும் கத்தர் கூட்டம் உடனே போகிறதுக்கு ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கணும், ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அதுதான், செய்யும்படி நியமித்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெடியாகி சிலுவைக்கு போனார். பவுலுடைய வாழ்க்கையிலே அதுதான் ரெடியாயிட்டு அவருக்கு என்னைக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். சரி, இவர் எப்படி ஆயத்தமாக அதை மட்டும் ஷார்ட்டா உங்களுக்கு இந்த பிலிப்பிய நிருபத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 3 அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால்,
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால்
நானும் வைக்கலாம்.
வேறொருவன்
மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால், நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன்,
நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்,
பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி
குற்றம் சாட்டப்படாதவன். இதுதான் பவுலுடைய குவாலிஃபிகேஷன். அவருடைய வாழ்க்கை தரம் நினைச்சு பார்த்தா யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன் மோசே முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாது. மோசே முதற்கொண்டு யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பவுல் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அப்படின்னா, ஒரு பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்த 8ஆம் நாளிலே நான் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். என்னுடைய பெற்றோர் ஒரு பக்தியுள்ள பெற்றோர், அவங்க கர்த்தருடைய வழியில் நடந்தவர்கள். அவருடைய முன்னோர்களிலிருந்து கொண்டு வர, பெற்றோர்களுடைய காரியத்திலிருந்து தன்னை கொண்டு வர அரவஸ்ட். அப்படிப்பட்ட பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்த ஒரு பிள்ளை நான். 2வது சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். நான் பியூரா ஒரு இஸ்ரவேலன், குறிப்பாக பென்யமீன் கோத்திரத்திலே வந்தவன். நான் எங்கிருந்தோ வந்து கலந்தவன் அல்ல. பியூரா நான் ஒரு இஸ்ரவேலன், பியூராக நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்திலே அந்த வம்சாவளியிலே வந்த ஒரு சுத்தமான ஒரு பென்யமீனன். அடுத்தது பாருங்க, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன்னா என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே எபிரேயர்கள் தான். ஏன் கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது ஏராளமான புறஜாதி ஜனங்களும் அந்த அற்புதங்களை கண்டு, கர்த்தர் செய்த அதிசயங்களை கண்டு நிறைய புறஜாதி ஜனங்களும் சேர்ந்து வெளியில வந்தாங்க. அந்த ஜனங்களும் இஸ்ரவேல் வம்சத்தோடு கூட கலந்துட்டாங்க. ஆனால் பவுல் தன்னுடைய வம்சாவளியை பார்த்து சொல்றாரு, நான் எந்த ஒரு புறஜாதியாருடைய கலப்பில்லாமல் இவருடைய குடும்பம் இருக்குது. இவருடைய 4 தாத்தாக்கு முன்னால, 8 தாத்தாக்கு முன்னால அவர் இந்துவா இருந்தாங்க, அவங்க எகிப்தியரா இருந்தாங்க, அவங்க அமலேக்கியரா இருந்தாங்க, அந்த பேச்சே கிடையாது. பியூரா யாக்கோபின் சந்ததியில எபிரேயரிலே பிறந்த எபிரேயன் நான். யாக்கோபுடைய பியூர் சந்ததி, அதுல எந்த கலப்பும் இவருடைய குடும்பத்தில் கிடையாது. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன். நியாயப்பிரமாணத்தின் ஒரு பரிசெயன் என்றால் அவன் வேதத்தை கற்று தேறின ஒரு மனுஷன் தான் பரிசெயன் என்று சொல்லப்படுகிறான். கற்று தேறினவன், அதை உபதேசிக்கிறவன். அந்த லெவல்ல நான் வேதத்தை கரைத்து குடித்திருக்கிற, நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறேன், அதை போதிக்கிற ஒரு பரிசெயன் நான். இதை விட ஹையஸ்ட் லெவல் அடுத்துதான் சொல்றாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன். பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணம், இத்தனை சபையை நான் துன்பப்படுத்துறேன், அதுதான் என் பக்தி வைராக்கியத்துக்கு அடையாளம். ஏ கிறிஸ்து என்று தன்னை யாராவது கொடுவன் கள்ள கிறிஸ்துவன் எழுப்பினால் அவன் கொல்ல வேண்டும், அந்த மார்க்கம் அழிக்கப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் சொல்வது. ஒரே தெய்வம் உண்டு, தன்னை வேற யாராவது ஒரு தெய்வன் என்று தெய்வம் என்று சொன்னால் அவன் கொல்லப்பட வேண்டும். இதுதான் நியாயபுரமான சொல்வது. அதனாலதான் நான் எல்லாத்தையும் நான் அடிச்சு கொண்டேன். சேவானை கொலை செய்தது ஒரு கள்ள உபதேசக்காரனை கொலை செய்கிற சந்தோஷத்தில் அவர் செஞ்சார். அதனால சொல்ற பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன். அடுத்து சொல்றாரு, இதான் எல்லாத்தோட மேலானது, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதை யாரும் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி ஒருத்தனை ஒரு குற்றம் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவுட்டு. நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி ஒருத்தரும் நிலை நிற்க முடியல. மோசே முதற்கொண்டு எல்லாருமே ஆகட்டு. ஆனால் பவுல் தைரியமா சொல்றார், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்ட முடியாது. என்ன பத்து கட்டளைகளை காமிச்சு எந்த கட்டளைகளை நான் மீறி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமான கற்பனைகளில் எந்த ஒரு கற்பனையை காமிச்சு நீ இதன்படி நடக்கல என்று சொல்லி என்னை குற்றப்படுத்த முடியாது. இவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான மனுஷன், இப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் தன்னுடைய வாழ்க்கையில காமிச்ச மனுஷனை எங்கேயுமே பார்க்க முடியாது பைபிள்ல. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியாய் ஒரு லைஃப்ல 100% பர்ஃபெக்ஷன் காமிச்ச மனுஷன் பவுல். அப்படி ஒரு லைஃப்ல அவர் கர்த்தரை அறிந்த பிறகு மட்டும் கிடையாது, கர்த்தரை அறிகிறதற்கு முன்பாக ஒரு பர்ஃபெக்டான மனுஷன். கர்த்தரை அறிகிறதற்கு முன்பதாக கூட அவர் தவறான வாழ்க்கையில போல, மற்ற பொருள் அபகரிக்கல, பிற பொருள் இச்சைக்கல, களவு செய்யல, பொய் சாட்சி சொல்லல, விபச்சாரம் பண்ணல, எதுவுமே செய்யல. கர்த்தரை அறிந்துதான் தன் வாழ்க்கை மாறிச்சு அவர் சாட்சி சொல்லல. கர்த்தரை அறிகிறதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை 100% நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டார். எந்த குற்றம் ஒரு சொல்ல அவர்கிட்ட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் திடீர்னு பல்டி அடிக்கிறார். இவ்வளவு சொன்னவர் சடனா அப்படி இருக்க அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 10-11 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்குது. என்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆள் யாரையும் காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆள் நான். இதெல்லாம் எனக்கு பிளஸ் பாயிண்ட். இயேசு கிறிஸ்து கேட்டது போல பவுல் தைரியமா கேட்கலாம், என்னை குற்றப்படுத்த யாரால முடியுமான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு மனுஷன். ஆனா இவ்வளவு காரியத்தை நான் வைத்துட்டு இதெல்லாத்தையும் எனக்கு பிளஸ் நான் யூஸ் பண்ணிக்கல, இதெல்லாம் எனக்கு ஒரு குவாலிபிகேஷன் நான் யூஸ் பண்ணிக்கல, இதெல்லாம் சொல்லி நான் இப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவன் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இதெல்லாம் யார் தெரியுமா, குடும்ப எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நான் சின்ன வயசுல இருந்து பைபிள் எப்படி படிச்சிருக்கிறேன் தெரியுமா, எப்படி பைபிள் படி வாழ்ந்திருக்கிறேன் தெரியுமா, எப்படி பைபிள் போதிச்சிருக்கிறேன் தெரியுமா, எப்படி எப்படி பக்தி வைராக்கியமா வாழ்ந்திருக்கிறேன் தெரியுமா. இது எதையுமே எனக்கு நான் பிளஸ் ஆன எடுத்துக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே நஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன் எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். என் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இது என்ன, அதுக்கு முன்னால் நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி ஆகிலும் அவருடைய மரணத்திற்குள்ளாக, ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எடுத்திருப்பதற்கு பாத்திரமானாகும்படி, இப்படிப்பட்ட பெரிய குவாலிபிகேஷன் எல்லாத்தையுமே குப்பைங்கிறது. இது எதை குறிக்கிறது தெரியுமா, உங்க லைஃப்ல எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட் இருக்கும். படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஞானம் இருக்கும், நல்ல சுபாவம் இருக்கும், எதனையோ இருக்கும். ஆனால் கர்த்தரை அறிகிறதற்கும் அவருடைய சமூகத்திற்கு நாம் பரலோகத்துக்கு போகிறதற்கு நாம் தகுதியாகிறது நினைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் எல்லாமே குப்பை. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் கூட என் ஆண்டவரை சந்திக்கிறதற்காக நான் ஆயத்தப்படும்படி போகிறதற்கு அது ஒரு குப்பையால் நினைக்க தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று கர்த்தரை விட உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு அதை கீழே தள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்திலே 4 சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன், மத்தையில் ஒருவர், மார்க்கில் ஒருவர், லூக்கால கூட ஒரு வருவர், யோவான மட்டும்தான் கிடையாது, ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்து சந்திக்க வரான். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த துக்கமானவங்க எல்லாமே சந்தோஷமா போனாங்க. சந்திச்சவங்கள வாழ்க்கை மாறி மோசமாய் வந்தவங்க நல்லா மாறி போனாங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் சந்தோஷமா வந்து துக்கமா போனான். வரும்போது அவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, திரும்பி போகும்போது மிகுந்த துக்கத்தோடு போனான். இதெல்லாத்தையும் எடுக்க படிக்க டைம் இல்ல. மத்தேயு 18, லூக்கா 18 எல்லாம் இருக்குது, மார்க் 10 அதிகாரத்தில் இருக்குது. நீங்க அப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாத்துங்க. இந்த வாலிபன் ஒரு பெரிய பணக்காரன், இவனுக்கு நல்ல நோக்கம் இருந்துச்சு. மத்த எல்லாருமே உலக நோக்கத்தோடு தான் வந்தாங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு பிசாசு பிடிச்சு விடுதலையாகணும், என் மகனுக்கு பிசாசு பிடிச்சு சுகமாகணும், என் வேலைக்காரனுக்கு அந்த பிரச்சனை, இது எல்லாம் இந்த மாதிரி உலக காரியத்தில் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இவன் ஒருத்தர் மட்டும்தான் வரும்பொழுது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இவனை மாதிரி ஒரு நல்ல டிசைர் வேற யாருக்குமே கிடையாது. நல்ல டிசைர் அவனுக்கு, நல்ல மேலான நோக்கம். மற்ற எல்லாருமே சாதாரண உலக நோக்கத்தோடு தான் வந்தாங்க இயேசுவை பார்க்கறது. என் ஒருத்தர் தான் வந்தவன், உலக காரியம் எதுவுமே கேட்கல. ஆண்டவர் இவருடைய நிறைய சாஸ்தி வச்சிருக்கிற, எப்படி பிசினஸ் நல்லா மல்டிப்ளை பண்றது, அதெல்லாம் கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஒண்ணு, எனக்கு எல்லாமே இருக்குது, பரலோகம் வேணும், நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுமரிக்க நான் என்ன பண்ணணும். இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, நீ என்னை பாராட்ட வேண்டாம்பா, கற்பனைகளை கைக்கொள். உடனே அவன் சொன்னான், பவுல் மாதிரியே கிட்டத்தட்ட அவனும், ஆண்டவரே நல்லா கை கொண்டிருக்கிற ஆண்டவரே, எவைகளை எவைகளைன்னு கேட்கறான். உடனே கர்த்தர் சிலர் சொல்றாரு, கடவு செய்யாது இருப்பாய், உபச்சாரம் செய்யாது இருப்பாய், பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. உடனே டக்குன்னு ஆண்டவர், இதெல்லாம் நான் கை கொண்டுட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நல்ல வாழ்க்கையும் இருக்கிறது, நல்ல வாஞ்சையும் இருக்குது, நல்ல வாழ்க்கையும் அவனுக்கு இருக்குது. நல்ல வாழ்க்கை தான் அவனுக்கு, தப்பான அது கிடையாது அவன். அப்போ நீ ஜீவனுக்கு பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொண்டுட்டேன். ஆனா இன்னும் ஒண்ணு சொல்றேன், நீ பூரண சற்குணமா இருக்க விரும்பணும்னா உனக்கு உண்டானதை விற்று தரித்திரம் கொடுத்துட்டு எம்பினால வந்திருப்பா. ஆனால் இதுதான் அவனை பிடிச்சது. அவனுக்கு ஏராளமான பணம் இருந்தது, அந்த பணத்தின் மேல் அதிகமான ஆசை இருந்தது. ஏராளமான பணம், அந்த பணத்தின் மேல் ஆசை. இப்ப அந்த பண ஆசை அவனை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, அது அவனுக்கு இயேசுவை விட முக்கியமாய் அவன் அதை நினைச்சு கொண்டிருக்கிறான். அந்த பணத்தை விட, தன்னுடைய சொத்தை விட இயேசுவை முக்கியமா நினைக்க அவனால முடியல. நல்ல வாஞ்சை இருந்தும், நல்ல வாழ்க்கை இருந்தும், இயேசுவை விட அந்த பணத்தை அவன் அதிகமாய் நேசித்த ஒரே காரணத்தினாலே துக்கத்தோடு போயிடும். சந்தோஷமா வந்து வேதனையோடு திரும்பி போனான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல ஏதோ ஒன்று உங்ககிட்ட பணம் பிளஸ்ஸா இருக்கலாம், படிப்பு பிளஸ்ஸா இருக்கலாம், வேலை பிளஸ்ஸா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை பிளஸ்ஸா இருக்கலாம், என்னமோ உங்ககிட்ட ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷல் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு குப்பை என்று உங்களுக்கு சொல்ல தெரியும். உங்களுடைய பெஸ்ட் கர்த்தருக்கு முன்னால குப்பைன்னு உங்களால மனசார சொல்ல தெரியும். ஆமென். உங்களுடைய பெஸ்ட், உங்ககிட்ட என்ன இருக்குது, அந்த பெஸ்ட வந்து கர்த்தருக்கு மேல குப்பைன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். இதுதான் ஆயத்தமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை கொண்டு போகிறதற்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கிறார். அதே 3 12 வசனத்தை வாசிக்கிறேன்.
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
இரண்டாவது ஆயத்தமாக இரண்டாவது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெஸ்ட கர்த்தருக்கு முன்னால குப்பைன்னு சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது விஷயம், ஒருவன் ஆயத்தமாகறதுடைய அடுத்த கட்டம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனாவனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறிட்டேன், என்ன வரக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும். அவன் நிச்சயமா அவனுக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம். ஒருத்தன் நான் எனக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அதான் உண்மை. எல்லாம் தெரிந்தவன் ஒருபோதும் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டான். ஒண்ணும் தெரியாதவன் அவனுக்கு எல்லாம் தெரியணும். ஏன்னா எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியலையே இல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியல. எல்லாம் தெரியலன்றது அவனுக்கு தெரியல, அவனுக்கு எல்லாம் தெரியலன்றது அவனுக்கு தெரியாம எல்லாம் தெரியுங்கிறான். அப்ப அதுவே தெரியாம இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது, புரியுதா? அப்ப ஒரு அடிப்படை விஷயம் தெரியல, உனக்கு எல்லாம் உனக்கு தெரியலங்கிறது உனக்கு தெரியல. அப்ப உனக்கு உன்னை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தெரியணும்னு இந்த ஒரு எண்ணம் மைண்ட்ல வரவே கூடாது. நான் அறிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, நான் கற்றது ரொம்ப குறைய. வேதத்தில் ஒரு துளியை தான் நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ விஷயம் இருக்குது, எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இந்த எல்லாம் தெரியுன்ற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா நம்ம அவுட். எனக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது, எனக்கு மிஞ்சினது ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரியாது என்ன இருக்குது, அவ்வளவுதான். அந்த நபரை ஒண்ணும் பண்ண முடியாது, பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. இவ்வளவு உதவும் வேதத்தை கற்று அறிந்த மனுஷன், வேத புத்தகத்திலே பெரும்பகுதி 27 புத்தகங்களிலே, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களிலே 14 புத்தகங்களை எழுதின மனுஷன், வேதத்திலே கற்று தேறின மனுஷன், இவன் எழுதின காரியங்களின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று பேதுருவே சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வ ஞானத்தினால் வேதத்தின் பல பகுதியில் நிருபங்களை எழுதின மனுஷன் சொல்றாரு, நான் அடைந்தாயிட்டு சொல்ல முடியாது, முற்றிலும் தேறிட்டேன் எனக்கு சொல்ல முடியாது, நான் இன்னும் அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மூணாவது அதே வசனத்தில் பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். மூணாவது, உங்க லைஃப்ல தேவ சித்தத்திற்கு பிரதானப்படுத்தணும். உங்க லைஃப்ல பரலோகம் போறதுக்கு தேவ சித்தம், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கணும். அவர் என்னை குறித்து ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், இதுக்காக தான் நீ வரணும், அதைத்தான் நான் பிடிக்கணும். அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் வேறொன்றை பிடித்துக் கொண்டு நிற்க கூடாது, புரியுதுங்களா? எதுக்காக என் ஆண்டவர் என்னை பிடிச்சா அதைத்தான் நான் பிடிக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது, அவர் பிடிக்க சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. சில விஷயத்துல நான் இதுக்காக ஒன்று பிடிச்சிருக்கிறேன் என்றுவாரு, ஆனா அது நமக்கு பிடிக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரணத்தில் நீங்க அதைதான் நீங்க போய் பிடிச்சா தெரியுமா, பிடிக்கணும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஆனிவர்சரி டேல ஓப்பன் கன்ஃபஷன் பண்றேன். நான் கர்த்தரனை சபை ஆரம்பிக்க சொல்லும் பொழுது எனக்கு பெரிய தடுமாற்றமா இருந்தது. இன்னும் பிராங்கா சொல்ல போனா எனக்கு பிடிக்கல, பிராங்கா நான் சொல்றேன், எனக்கு பிடிக்கல. கர்த்தரனை சபை ஆரம்பிக்க சொல்லும் பொழுது உண்மையாகவே எனக்கு பிடிக்கல, இது ஒளிவு முறையில கிடையாது, எனக்கு பிடிக்கல. கத்தரனை வெளியிடத்துல ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருந்தார். பெரிய பெரிய மீட்டிங் கத்தர் அழகா யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு சொல்ற சபை ஆரம்பினார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இருந்தார். ஒரே நாள் ஒரு 2 மணி நேரத்தில் 3 தடவை சொன்னார். எனக்கு உண்மையிலே அது பிடிக்கல. கிட்டத்தட்ட 1 மாசம் அது டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த முறை இது உண்மைதானு போராடி 1 மாசத்துக்கு மேல 1.5 மாசம் ஜெபிச்சேன். அப்படி ஜெபிச்சு 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 அவரை ஜெபிச்ச ஒரு சிலர் இங்க இருக்கிறாங்க கூட சேர்ந்து ஜெபிச்சாங்கலாம். அப்போ அப்படி ஜெபிச்சு அதன் பிறகு கர்த்த தொடர்ந்து அதை போஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் நல்லா புரிஞ்ச இதுதான் கர்த்தருடைய நோக்கம். நான் இன்னைக்கு நிறைய சாட்சி சொல்ல முடியும், உள்ளத்தில் அதைதான் யோசிச்சு பார்த்தேன். கர்த்தர் இவ்வளவு பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிக்கிறதுக்கு ஒரு தெய்வ திட்டத்தை கர்த்தர் எப்பொழுதோ அவருடைய திட்டத்தில் வச்சிருந்தது புரிய முடியுது. அதை ஓப்பனா சொல்ல போனா எனக்கு அது விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு இதை பிடிச்சுக்கிறேன்னு, ஆனா அவர் சொல்றது நமக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ஒரே காரணத்துக்காக அதை பிடிச்சு நம்ம நடக்கணும். இதுதான் முழுக்க முழுக்க தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தல்ங்கிறது. பரலோகம் போறதுக்கு சிங்கிள் வேர்ட்ல ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், தேவ சித்தம் செய், முடிஞ்சு போச்சு. பரலோகம் போறதுக்கு ஒரு சிங்கிள் வேர்டில் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை தான், தேவ சித்தத்தை. அவ்வளவுதான், புரிஞ்சு வச்சாலும் அது மேல ஒண்ணுமே கிடையாது. மத்தைய 7:21 சொல்றார், பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சிங்கிள் வேர்டில் சொல்லிடலாம், தேவ சித்தம் செய், பரலோகம் வந்துடும். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. மூன்றாவது காரியம், கிறிஸ்துவை நாம் எதற்காக அவர் பிடித்துக் கொள்ளப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி அவர் இருந்தார். பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ். என் லைஃப்ல நான் நினைக்க ஃபர்ஸ்ட் குழப்பும்போது பவுலுடைய வாழ்க்கையை வச்சு நானே கத்துக்கிட்ட நிறைய விஷயத்தை கத்தர் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. நான் நினைச்சிருந்தேன் லைஃப் லாங் நான் ஒரு எவாஞ்சலிஸ்டா இருப்ப நினைச்சேன். ஆனா பவுலுடைய வாழ்க்கையை கவனிக்கும் போதுதான் எவ்வளவு விஷயம் புரிஞ்சுது. பவுல் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் எவாஞ்சலிஸ்டா இருப்பாரு. 3 எவாஞ்சலிஸ்ட் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, ஊரெல்லாம் ஊரோட போய் பிரசங்கம் பண்ணுவாரு. அதன் பிறகு அப்போஸ்தலர் 13 வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த சபையில பாஸ்டரா இருப்பாரு, போதகராக தீர்க்கதரிசியா இருப்பாரு. 13 பாத்தீங்கன்னா மிஷினரி ஆயிடுவாரு, அந்தியக்கிய சபையிலிருந்து அவரை பிரித்து அனுப்புறதுல மிஷினரி ஆயிடுவாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் அப்போஸ்தலர் ஆயிடுவாரு. ஒவ்வொரு மாறுவார், கர்த்தர் அந்த வளர்ச்சியை கொடுத்து கொண்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒண்ணு பார்க்கும்போது அதாவது இது நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது நம்ம நினைக்கலாம், கர்த்தர் அப்ப தூக்கி இல்ல நீ அங்க போயிடுவார். பவுல் சபையில் அங்க கம்ஃபர்டபுளா கண்டுவார், இல்ல நீ மிஷினரி கொடுனார். சில நேரத்தில் மனசு ஏதாவது ஒண்ணு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், அந்த கம்ஃபர்டபுளா இருக்கிறத நம்ம விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது, அது கெட்டியா பிடிச்சிட்டு இருப்போம். நீங்க எப்ப அதுக்கு நல்லா சீட்டு போட்டு உட்கார்ந்தீங்களோ எழுந்துருவார், புரியுதா? கர்த்தர் பதில் செய்வார். சில விஷயங்கள் நீ எந்த சீட்ல கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆமே, நான் தேவ சித்தம் செய்யறதுல கரெக்டா நிக்கணும். உலகத்துல ஏதாவது ஒரு சீட்டை நம்ம கெட்டியா பிடிச்சோம்னா அது இருக்காது, அங்கதான் சீட்டை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கணும். அப்ப மூன்றாவது காரியத்தை நீங்க பார்க்கும்போது அதுக்காக தான் அவர் எதுக்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொண்டேன். கடைசி 4 சொல்றேன், 13 வசனத்தை வாசிக்கலாம்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. 4 கடைசி காரியம், அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். போயிட்டே இருக்கிற தொடர்ந்துட்டே இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த தொடருகிறேன் அது ரொம்ப முக்கியம். தொடருகிறேன் அதை நான் பிடிச்சிட்டே நினைக்கல, பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி. என் லைஃப்ல பாத்தீங்கன்னா பின்னானது இருக்குது முன்னானது இருக்குதுன்ற அப்படின்னா என்ன அர்த்தம், சில விஷயங்கள் நினைச்சபடி இல்ல, சில விஷயங்கள் நினைச்ச மாதிரி ஆகுது, பின்னானது முன்னாது எல்லாம் இருக்குது. ஆனா அந்த நினைச்சபடி இல்லாததான் அந்த பின்னான காரியங்களை நான் மறந்துடுறேன். இது கிடைக்கலையே, அது நடக்கலையே, அதெல்லாம் நான் பெருசா நினைக்கிறதெல்லாம் மறந்து முன்னானவைகளை தாடி கிறிஸ்து இயேசுவை நான் தொடர்ந்து பிடித்துக்கொண்டு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், நான் பிடித்துக்கொண்டு லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ச்சி என்பது வந்துட்டே இருக்கணும், ஃபுல் ஸ்டாப் பட்டு வந்துடக்கூடாது, வளர்ந்துட்டே இருக்கணும். வளரணும் 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 வளரணும், ஃபுல் ஸ்டாப் பட்டு வச்சிடவே கூடாது, ஃபுல் ஸ்டாப் பட்டு வச்சிடவே கூடாது. வளரணும் வளரணும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வளரணும். எது வரைக்கும் வளரணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற வரைக்கும், பூரணமான அந்த அனுபவம் வர்ற வரைக்கும் வளரும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க தொடர்ந்து வளரணும். இப்ப இருக்கிறத குறிச்சு கம்ஃபர்டபுளா இருக்காதீங்க, புரியுதா? அடுத்தது நீங்க என்ன ஆவிக்குரிய லெவல்ல வரலாம், அடுத்து நீங்க எப்படி ஜெபிக்கலாம், அடுத்தது எப்படி அடுத்த லெவலுக்கு போலாம், வளருங்க, புரியுதா? வளருங்க, ஒரே லெவல் அப்படியே ஸ்டாக்னெட் ஆகிடாதீங்க, நின்றுடாதீங்க. வளர்ந்தாதான் நீங்க வந்து எப்பவுமே வாழ முடியும். ஒரு இடத்துல நின்னுட்டீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் வளராம நின்று போனா அப்படியே கெட்டு போயிடும். வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து குரோத் இருந்துட்டே இருக்கணும். ஒரு லெவல்ல மட்டும் நின்றுடாது, எந்த லெவல் அது உங்களுக்கு திருப்தியா இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு காரியம் புரியுதா வளரணும். அந்த வளர்ச்சி உணர்ந்து கொடுத்தாதான் கர்த்தர் வரும்பொழுது அவரை சந்திக்க முடியும். அதாவது ஆசையாய் நான் தொடருகிற கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்படிதான் நம்ம ஆயத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தம் தான் கர்த்தருடைய வருகையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படும். கர்த்தர் வருகிறார், ரொம்ப ஸ்பெஷலான உறவு. அவரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா நீங்க ஆயத்தமாகணும். இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு பெரிய மனுஷரை பார்க்கணும்னா சந்திக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆயத்தமாகறோம். சாதாரணமான ஒருத்தரை சந்திக்க போனா அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாகறோம். இருக்கிறதுலயே உயர்ந்தவர் நம்மை சந்திக்க வராரு. அப்ப எவ்வளோ ஆயத்தமா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஆயத்தமாகணும். பவுலுடைய வாழ்க்கை ஆயத்தமாகி காத்துக்கொண்டிருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ரெடியாய் வெயிட் பண்ணணும். அவர் வரும்போது ரெடியாகவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அவர் வரும்போது ரெடியாக முடியாது, அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ரெடியாகி இன்னைக்கு என் இயேசு என்னை பார்க்க வந்தா நான் அவரோடு போனோம். அவர் வந்து என்னை கூட்டிட்டு போக போறார், என்னை பிக்கப் பண்ணிட்டு போக போறார். இன்னைக்கு உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களை வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. வருகிற நபர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு படிச்ச மனுஷன், ஒரு பெரிய அந்தஸ்தம் இருக்கிற மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளு, உங்களை வந்து உங்க வீட்டுல வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாருன்னா அவர் வந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுமே, அப்புறம் நான் சட்டை போட்டுக்கிறேன், யோசிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க, அப்படி நினைப்பீங்களா? கொஞ்சமாவது அப்படி நினைப்பீங்களா? அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு, அது என்ன வெயிட் பண்ண குறைஞ்சா போயிட போறாரு? நினைக்க மாட்டோமே. உலகத்திலேயே ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் வந்தாலே ஐயோ அவரை வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு எவ்வளவு ஒரு பயபக்தியோடு சீக்கிரமா ஆயத்தமாகி காத்துட்டு இருக்கிறீங்க. ராஜாதி ராஜா வருகிறார், கர்த்தாதி கர்த்தர் வருகிறார். நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நம்மை கூட்டி சேர்க்கும்படி, அவரோடு கூட இருக்கும்படி, நம்மை அழைத்துக் கொண்டு போகும்படி அவர் வராரு. எவ்வளவு தூரம் நீங்கள் ஆயத்தமாகி காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஆயத்தமாகி காத்துக் கொண்டிருக்க வேண்டும். வந்த பிறகு ஆயத்தமாகவே முடியாதுங்க, ஆயத்தமாகி காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்க ரெடியாகாம இன்னொரு நாள் ரெடியாகலாம்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ரெடி பண்ணாம இன்னொரு நாள் நீங்க நியமிக்காதீங்க. அவர் வந்து அவர் வெயிட் பண்ண மாட்டாரு, வந்து போயிட்டே இருப்பார். ஒரு செகண்ட்ல போயிட்டே இருப்பாரு, ஒரு செகண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தெய்வ பிள்ளையே, ஆயத்தமாகி காத்துக்கொண்டிருங்க. அவருடைய வாழ்க்கையில மரணம் அவருக்கு இன்பமான ஒரு அனுபவம். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவர் பரலோகத்துக்கு போன முக்கியமானதுனாலதான் மரணத்தை அவர் லாபமாக நினைத்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணம் எனக்கு லாபகரமான ஒரு காரியம். அவர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்? நான்கு விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அவருக்கு சிறந்த குவாலிபிகேஷன் இருந்துச்சு, ஐந்து காரியங்களை கவனிச்சு, சிறந்த குவாலிபிகேஷன் இருந்துச்சு. அந்த சிறந்த குவாலிபிகேஷனே அவர் ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. சிறந்த குவாலிபிகேஷன் அவருக்கு இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் நீதிக்குரிய விதத்திலே தான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தும் அதை அவர் பெருமையாக சாதகமாக யூஸ் பண்ணல. அதெல்லாம் என் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்பாக அது குப்பை என்று நினைத்தார். இரண்டாவது, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது. நான் அறிய வேண்டிய காரியங்கள் இருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் எல்லாம் தெரியும் ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அது நம்மளை கண்டிப்பா தடுத்துரும், பல்லவோ போக விடாது. நான் அறிய வேண்டும், நான் அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நான் எல்லாம் தெரியும் ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நான் இன்னும் நிறைய அறிய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த மனத்தாழ்மை, அந்த தாகம், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். நான் அறிய வேண்டியது நிறைய இருக்குது. மூணாவது காரியம், நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி தொடருகிறேன். உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க தேவ சித்தத்துக்குள்ள நிற்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கத்தை தான் நீங்க பிடிச்சிருக்கிறீங்களா, அல்லது கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் வேற நோக்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தருக்கு இருக்கிற ஒரு திட்டத்திற்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை நீங்க பிடிச்சு நிக்கிறீங்களா? சில விஷயங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்காது, அதனால நீங்க அசட்ட பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலைனாலும் கர்த்தருக்கு அது பிடிச்சிருக்குதே, அதை நீங்க பிடிச்சுதான் ஆகணும். நீங்க அப்படி வரணும்னு கர்த்தர் விரும்புற, நீங்க அப்படிதான் வந்தாகணும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் போதகராக இருக்கும் பொழுது போதகராக இருந்தார், எவாஞ்சலிஸ்டா இருக்கும் போது எவாஞ்சலிஸ்டா இருந்தார், மிஷனரியா போன மிஷனரியா போனார். எதையும் அவர் பிடிச்சிட்டு நிக்கல. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன். அந்தந்த காரியத்துக்கு நம்ம அப்பப்போ அவருடைய நடத்துதலை பார்த்து பிடிச்சுக்கணும், தெய்வ சித்தத்தில் நிக்கணும். நாலாவது கடைசி காரியம், நம்முடைய வாழ்க்கையில் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தொடருங்கள், தொடருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்கள், வளர்ந்துட்டே இருங்கள். ஒரு நிலையில நின்றுடாதீங்க, நின்னீங்கன்னா அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வளரணும், அந்த வளரும்படி அந்த வாஞ்சை இருந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற பூரண புருஷராக வரைக்கும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ளங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த பகல் நேரத்தில் தேவரே உங்களா எங்கள் ஆண்டவராகி உங்களை சந்திக்கும்படி நாங்கள் எப்படி எங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். தகப்பனே, உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணும்பா. நாங்கள் வெயிட் பண்ணணும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கத்தரங்களை நடத்துங்க. பவுலை போல ஒரு முன்மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. எங்கள் வாழ்க்கையில் இப்படியாக ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்து உங்க வருகைக்காக நாங்கள் காத்திருக்கணும். செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்னைகள் இயேசுராஜா சொன்னது போல நாங்களும் சொல்லி முடிக்கணும்பா. அப்படி வாழைகளுக்கு உதவி செய், ஆசிர்வதி. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரே, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.